بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم الله من نلديارك لإسلامي سهودرك لي الله جل سبحانه وتعالى من كرفيال புனிதமிகு ஜும்மா கடமை நிறைவேற்றிவிட்டு அதன் தமிழாக்கத்தை கேட்பதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உடலின் ஆரோக்கியத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவன் முக்கியமான இரண்டு விடயங்களுடன், இரண்டு அம்சங்களுடன் அவன் பிணைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த இரண்டையும் வைத்துத்தான் அவனை நாம் மனிதன் என்று சொல்லுகின்றோம். அதில் ஒன்று அவனுடைய உடல், மற்றொன்று அவனுடைய உயிர். இந்த இரண்டையும் வைத்துத்தான் அவனை நாம் மனிதனாக பார்க்கின்றோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அந்த இரண்டு விடயங்களிலும், உடலிலும் உயிரிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் உடலில் ஆரோக்கியமாக இருப்பது அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய ஒரு பெரிய அருட்கொடையாகும். ஒரு மனிதன் அவனுடைய உடலிலே அவன் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அது அவனுக்கு வழங்கப்பட்ட பெரிய அருட்கொடை. எனவே அந்த அருட்கொடையை எங்களுக்கு தந்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் மறந்துவிடக் கூடாது. அவனுக்கு அந்த பெரும் அருட்கொடைக்காக வேண்டி அடிக்கடி நாம் நன்றி செலுத்த வேண்டும். உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த அருட்கொடைகளாக இருந்தாலும், எந்த நியமத்துக்களாக இருந்தாலும், அவைகள் அனைத்தும் அல்லாவிடமிருந்துதான் எங்களுக்கு வருகிறது. அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வமாபிக்கும் மின் நிஅமத்தின், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த அருட்கொடைகளாக இருந்தாலும், எந்த நிஅமத்துக்களாக இருந்தாலும், அவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்துதான் உங்களுக்கு வந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்துக்கு விளக்கமாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளும் அல்லாவிடமிருந்துதான் வந்தது என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது முக்கியமான மூன்று செய்திகளை சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்று, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். இரண்டாவது, பொருளாதார வசதி. மூன்றாவது, பிள்ளை செல்வம். இந்த மூன்றும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்த நியமத்துக்களில் முக்கியமானது என்ற கருத்தை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு அறிஞர், வஹப் இப்னு முனப்பிஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் சொல்லுகிறார், நியமத்துக்கள் அறுக்கொடைகள் என்பது மூன்று விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதில் முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால் அல் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அறுக்கொடை இருக்கிறதே, அது இந்த நியமத்துக்களே மிகப்பெரியது. அந்த அருக்கொடை இல்லாமல் உலகத்தில் வேறு எந்த அருக்கொடைகள் கிடைத்தாலும் அது அவருக்கு பயனளிக்க மாட்டாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அது பெரிய ஒரு அருக்கொடை. காரணம் என்ன? மறுமை வாழ்வின் வாழ்வுக்கு துணையாக அமையக்கூடியது. அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், இரண்டாவது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம். இன்றைக்கு தெரியும், பெரிய வசதி படைத்தவர்கள்லாம் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு உணவு வேணும் என்று சொன்னால் ஆர்டர் போட்டால் அப்படி வந்து சேரும். ஆனால் டாக்டருடைய
தீர்வு என்ன தெரியுமா? சின்னொரு ரொட்டி துண்டு மட்டும்தான் சாப்பிடலாம், வேறொன்றும் சாப்பிட முடியாது. சுபஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா இந்த ஆரோக்கியம், உடல்ல எந்த நோயும் இல்லாமல் எங்களை வாழ வைக்கிறான் என்று சொன்னா அது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ சொத்து சுகங்களை விட பெரிது என்றுதான் நான் நினைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கொத்பாவில் வரல ஒரு சின்ன ஒரு செய்தி உண்டு. என்னென்னு சொன்னா, இங்க ஒரு அமீர் ஒன்று இருக்கிறார் சவுதியில். அவருக்கு வைத்தியம் செய்யறன்னு சொன்னா மாஷா அல்லான்னு சொல்லி சல்லி புழுத்திருக்க அவங்களுக்கு, அப்படின்னா சல்லியே வாழ்க்கவங்க அப்படி சல்லி. ஆனா அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வயதாகுது. அவர் பிறந்ததிலிருந்து அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா மாஷா அல்லா வசீகரமாக இருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார், மாஷா அல்லாண்டு வெள்ள முகம் அப்படியே இருக்கு. ஆனா படுத்த வாக்கிலே இருக்கிறார். பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் 30 வயதாகிறது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான். உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றும் அவருக்கு அந்த நோய்க்கு வைத்தியம் செய்யலாம். ஆனால் வைத்தியம் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், சொத்து இருக்கிறது, ஆனால் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. எனவேதான் அந்த அறிஞர் சொல்லுகிறார், இரண்டாவது என்ன ஆரோக்கியம், மூன்றாவது என்னவென்று சொன்னால் எல்லோருமே விரும்பக்கூடியது, உலகத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் விரும்பக்கூடியதுதான் மூன்றாவது என்ன, பணம். பணம் இல்லாமலும் வாழ முடியாது. எனவே அல்லாஹ் இந்த அறுக்கொடைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்றும் முக்கியமானது என்பதையும் அவர் சொல்லுகிறார். அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம், இதனை நாம் இரண்டு விதத்தில் பயன்படுத்தலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்பிய வழியில் எங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்த முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்பாத பாவமான வழிகளிலும் எங்களுடைய அந்த ஆரோக்கியத்தை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் அதை பயன்படுத்தினால்தான் ஈருலகிலும் மனிதன் வெற்றி பெறலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூபுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னால், இரண்டு அறுக்கொடைகள் இருக்கிறது, அந்த இரண்டு அறுக்கொடைகளிலும் மனிதர்கள் மிக கவனீனமாக பொடுபோக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னார்கள், கியாம நாள் வரைக்கும் அது இருக்கிறது. என்ன தெரியுமா, அதில் ஒன்று அஸ்ஸிஹது, ஆரோக்கியம். எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் நான் அல்லாஹ்வுக்கு அதன் மூலமாக என்ன செய்கின்றேன் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்தால், பொடுபோக்காக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம். இரண்டாவது வல் ஃபரா, நிறைய பேருக்கு இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது, அந்த ஓய்வை நான் எப்படி செலவு செய்கின்றேன், அல்லாஹ் பொருந்தக்கூடிய முறையில் என்னுடைய ஓய்வு இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பேர்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னா ஓய்வு இருக்கிறது. ஆனால் அந்த ஓய்வு நேரத்தை நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் செலவு செய்கின்றோமா என்று பார்த்துத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ரெண்டு நிஅமத்துக்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு நிஅமத்துக்களிலும் மக்கள் கவனையீனமாக பொடுபோக்காக இருக்கின்றார்கள். எப்பொழுது அவர்களுக்கு நோய் வந்து விடுமோ அப்பொழுதுதான் அந்த நிஅமத்தை, ஆரோக்கியம் என்ற நிஅமத்தை சிந்தித்து பார்ப்பார்கள். எப்பொழுது அவர்களுக்கு வேலை வந்து விடுமோ அப்பொழுதுதான் ஓய்வை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் உனக்கு ஐந்து விடயங்களை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒன்றாக சொன்னார்கள், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். சிலாக்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான். கொடைகள் ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். டக்குன்னு ஒரு நோய் ஒன்று வந்துட்டு வைப்போம், அங்க நேர்த்தி வைப்பார், இங்க நேர்த்தி வைப்பார், அங்க கொடுக்க ஆரம்பிப்பார். எனவே நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அதாவது நோய் வருவதற்கு முன்னால் உனது ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கூட அதிலும் கூட சில சட்ட திட்டங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏன், மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அது எப்படிப்பட்டது, வணக்கம்.
வணக்கத்தை நாம் செய்வதற்கு முற்படுவோம். அப்படி இருந்தாலும் கூட சில கட்டங்களில் உன்னுடைய உடலுக்கு பாதிப்பாக இருந்தால் அந்த வணக்கத்தில் நீ இவ்வாறு நடந்து கொள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதில் ஒன்றுதான்,
நோன்பு காலத்திலே எல்லாரும் நோன்பை பிடிப்பது கட்டாய கடமை. ஆனால் பிரயாணியாக இருந்தால்,
நோயாளியாக இருந்தால் இஸ்லாம் அவருக்கு ஒரு சலுகையை வழங்குகிறது.
இப்ப நீங்க பிடிக்க தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ் என்ன உங்களுக்கு எப்பொழுது ஆரோக்கியம் கிடைக்கிறதோ,
பிரயாணத்தை விட்டு எப்ப நீங்கள் முடித்துக் கொள்கின்றீர்களோ,
பின்பு அதனை கமா செய்யலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்குகின்றது.
ஏன், நோயாளியாக இருந்து கொண்டு நான் நோன்பு வைத்தால் உடலுக்கு பாதிப்பு கூடுதலாக ஏற்படும். எனவே இஸ்லாம் அனுமதி தருகிறது விட்டு வேறொரு நாளையில் பிடிக்கும்படி. அதே போன்று உடலிலே சில உடலிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி சில வணக்கங்களில் சில சலுகைகளில் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நாம் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்வது கட்டாய கடமை.
ஆனால் ஒருவர் நோயாளியாக இருக்கிறார்,
தண்ணீரை பயன்படுத்த முடியாது, தண்ணீரை பயன்படுத்தினால் அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால்
தொழாமல் இருக்கலாமா? முடியாது. அல்லாஹ் நாடினால் இல்ல ஒது செய் என்று சொல்லி இருக்கலாம்.
அல்லாஹ் எப்படி சலுகை வழங்குகின்றான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர், குளிக்க முடியாதவர், உலு செய்ய முடியாதவர், அந்த உலு செய்தால் அல்லது குளித்தால் அவர் மரணித்து விடுவார் என்ற நிலைமைக்கு அவருக்கு நோய் இருந்தால் தண்ணீரை பயன்படுத்துவதன் மூலமாக
தயம்மம் செய்து தொழுங்கள், தயம்மம் செய்து குளித்துக் கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உடலை பாதுகாக்க வேண்டும், அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சலுகைகளை அது வழங்குகிறது.
அதே போன்று உடலிலே நாம் அதிகமான சாப்பாடுகளை சாப்பிட்டு விட்டு எங்களுடைய உடலிலே கெட்ட இரத்தங்கள் இருக்கிறது, அந்த கழிவுகளையும் இஸ்லாம் சொல்லுகிறது வெளியேற்றி விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். அந்த இரத்தம் குத்தி எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உடலை இருக்கக்கூடிய கெட்ட இரத்தங்கள் வெளியாகி எங்களுடைய உடல் சீரானதாக அமையும், உடலிலே ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
அதே போன்று தொழுகைக்கு நிபந்தனையாக இருக்கக்கூடியது சுத்தம், அந்த சுத்தத்தை வணக்க வழிபாடுகளில் பேணும்படி இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
ஒரு மனிதன் தொழ வேண்டுமாக இருந்தால் உதுவும் இல்லாட்டி அவன் உலு செய்து கொள்ள வேண்டும், குளிப்பு கடமையாக இருக்கக்கூடியவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு வணக்கத்திலும் இஸ்லாம் தூய்மையை சுத்தத்தை எதிர்பார்க்கிறது. அதே போன்று எங்களுடைய உடல், எங்களுடைய இடம், எங்களுடைய ஆடை, எங்களுடைய பாத்திரங்கள், இவைகள் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித்,
நீங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வேலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் இரவு தூங்கின உடுப்போட என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதை ஐம் பண்ணி அழகாக உடுத்து அதுக்கு குளோனல மடிச்சு சும்மா அப்படித்தான் போவோம்.
ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக நாம் ஐந்து நேர தொழுகைக்கு வருகின்றோம், ஜும்மா தொழுகைக்காக வருகின்றோம். அவ்வாறு வருகின்ற பொழுது நாம் வீட்டிலேயே உடுத்த அந்த ஆடையுடன் சிலர் பள்ளிக்கு வந்து தொழுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்,
நீங்கள் தொழக்கூடிய இடங்களில் உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அழகான ஆடைகளை உடுங்கள். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளையில தலைக்கு எண்ணெய் வைத்து மனம் பூசி இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடையை உடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வரும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரங்களில், அதாவது நாய் வாயை போட்டு விட்டது என்று சொன்னால் அதனை நீங்கள் ஏழு தடவைகள் கழுகுங்கள், அதுல ஒரு தடவை மண்ணால் கழுகி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்ப நாம யோசிக்கலாம், என்ன இது, ஏழு தடவை கழுக வேண்டும் ஒரு தடவை மண்ணால, இதெல்லாம் எங்களுக்கு விளங்காவிட்டாலும் பிற்காலத்தில் விளங்கும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதே,
புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், நாய் உங்களுடைய பாத்திரத்தில் வாயை போட்டு விட்டது என்று சொன்னால் அதனை ஏழு தடவை கழுகுங்கள், அப்படி கழுகினால்தான் அதில் வெளியாகக்கூடிய கிருமிகள் நீங்கிவிடும். அதில் ஒரு தடவை முதலிலோ அல்லது கடைசியிலோ எப்படியோ ஒரு தடவை மண்ணால் கழுகி விடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே மண்ணுக்கு அந்த கிருமிகளை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இஸ்லாத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள், மனம் பூசும்படி சொல்லியிருக்கின்றார்கள், தலையை வாரும்படி சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் மலசலம் கழிக்கின்ற பொழுது அதிலும் கூட சில ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், மக்கள் நடமாடும் இடங்களில் மலம் கழிக்க கூடாது, மக்கள் நிழல் பெறக்கூடிய இடங்களிலும் மலம் கழிக்க கூடாது. இப்படி மலம் கழிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கு நோவினை தரும், சூழலை மாசுபடுத்தும், இப்படிப்பட்ட காரியங்களையும் தவிர்ந்து அந்த அதாவது சூழலை பாதுகாக்கும்படியும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத சில செய்திகள், சின்ன சின்ன செய்திகள் எங்களுக்கு சொல்லப்பட்டு எங்களுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 விடயங்கள் இருக்கிறது, அந்த 10 நபிமார்கள் செய்து வந்த வழிமுறைகள், சுன்னாக்கள். அதை செய்வதன் மூலமாக எங்களுக்கு உடலிலே ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் எங்களுடைய மீசை நாம் வெட்டுவது, வலிப்பதல்ல வெட்டுவது. அதே போன்று எங்களுடைய தாடியை நாம் வளர்ப்பது, மிஸ்வாக்கு செய்வது, நாசுக்கு தண்ணீர் செலுத்துவது, நகங்களை வெட்டுவது, மடிப்புகளை ஒது செய்கின்ற பொழுது தேய்த்து கழுகுவது, மறைவான இடங்களில் இருக்கக்கூடிய முடியை அகற்றுவது, கமக்கட்டு முடியை நீக்குவது, இப்படியாக சுன்னத்து வைப்பது. இப்படி நபி அவர்கள் 10 காரியங்களை சொல்லுகின்றார்கள். சொன்னார்கள், இவைகள் அனைத்தும் நபிமார்களுடைய சுன்னத்துக்களில் நின்றும் உள்ளது. எல்லா நபிமார்களும் இப்படிப்பட்ட சுத்தங்களை செய்திருக்கின்றார்கள். அதனால் தான் நாம் பார்க்கின்றோம், இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத மற்றவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலருடைய முடிகள் எங்கெங்கோ இருக்க வேண்டிய முடிகள் எல்லாம் எங்கெங்கோ போயிருக்கும். எனவே அப்படி அலங்கோலமான மக்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். காரணம், வழிகாட்டல் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த 10 காரியங்களையும் நாம் சரியாக செய்வோம் என்று சொன்னால் எங்களுடைய உடலிலே நாம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லாத அளவுக்கு அமல் செய்யக்கூடாது. இஸ்லாம் சொல்லாத அளவுக்கு எங்களுடைய உடலை மாய்த்து கொண்டு அமல் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாலிபனாக இருக்கின்ற பொழுது நல்ல வாட்டசாட்டமாக உடலிலே சக்தி உள்ளவராக இருந்தார். அப்ப என்ன செஞ்சாரு, இரவு முழுக்க நின்று வணங்கினார், பகல் முழுக்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நோன்பு வைச்சார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த பொழுது, இப்னு உமரே இப்படி சொல்லப்படுவது உண்மைதானா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் பாருங்கள், ஒருவர் இரவு முழுக்க நின்று வணங்கினா அவர் நல்லவர் என்று சொல்லவில்லை. நாம் என்ன செய்வோம் என்று சொல்லிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி செய்யாதே, இரவு முழுக்க என்ன செய்யாத, நின்று வணங்காத, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நோன்பு வைக்காத. சொன்னார்கள், சும் வஅஃதிர், ஒரு நாளைக்கு நோன்பு விடு, ஒரு நாளைக்கு நோன்பு விடு. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து வந்த நோன்பு. தூங்கு, நின்று வணங்கு. தூங்கவும் வேண்டும், நின்று வணங்கவும் வேண்டும். அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்வதாக சொல்லிக்கொண்டு தூங்காமல் இருக்க கூடாது என்பதை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்ன தெரியுமா, அலைக ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அதை ராகத்தை நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய கண்ணுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, அதையும் கொடு என்று சொன்னார்கள். எனவே நாம் இரவு முழுக்க நின்று வணங்க ஒரு ஆளை பார்த்து இவர் இஸ்லாத்தை பின்பற்றாரு நாம சொல்ல முடியாது. ஏன், இஸ்லாம் தெரியாமல் பின்பற்றுகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு உரிமை இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நின்று வணங்கு, இதெல்லாம் கொடுத்து விட்டு நின்று வணங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதில் ஒன்றுதான் மதுபானத்தை இஸ்லாம் தடுக்கிறது. போதை வஸ்துக்கள் அனைத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு தடுக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மதுபானம் தான். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை வஸ்தையை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? அதன் மூலமாக உடலுக்கு பாதிப்பு இருக்கிறது, அதனால குடிக்காத என்று சொல்லித்தார்கள் இஸ்லாம். அதே போன்று இன்னும் சில காரியங்களை இஸ்லாம் எங்களுக்கு சாப்பிடக்கூடாது என்று தடுக்கிறது. ஏன் தடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உடல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உங்களுக்கு அதனால் கேடு ஏற்படக்கூடாது என்பதை இஸ்லாம் விரும்பி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுமார் 9 விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, தாமாக செத்ததை சாப்பிடாது, உடலுக்கு ஆபத்து. வத்தமு, இரத்த கட்டியையும் சாப்பிடாதீர்கள். பன்றி இறைச்சி சாப்பிட வேண்டாம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்ததையும் சாப்பிடக்கூடாது. கழுத்து நசுக்கி கொல்லப்பட்டதையும் சாப்பிடக்கூடாது. அடித்து செத்ததையும் சாப்பிடக்கூடாது. மேலிருந்து கீழே விழுந்து செத்ததையும் சாப்பிடக்கூடாது. இரண்டு மிருகங்கள் ஒன்று கொண்டு மோதிக்கொண்டு செத்ததையும் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வேட்டை பிராணிகள் சாப்பிட்டு விட்டு எஞ்சியதையும் சாப்பிடக்கூடாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை திட்ட தெளிவாக சொல்லித் தருகின்றார். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இவைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு உடலில் ஆபத்து ஏற்படும். எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இஸ்லாம் சில காரியங்களை தடை செய்கிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தூய்மையான மார்க்கம் என்பதை பாருங்கள். அதே போன்று இஸ்லாம் விபச்சாரத்தையும் தன்னின சேர்க்கையும் இஸ்லாம் தவிர்கிறது, தடுக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், நபியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், அவர் உங்களுக்கு நல்லவற்றை தான் ஆகும் என்று சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், கெட்டவற்றை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவற்றை நபி அவர்கள் உங்களுக்கு தடுப்பார் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தருகின்றான். அதே போன்று இஸ்லாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் நோய்வாய்ப்பட்டால், நோய் வருவது அது இயற்கை, அந்த நோய்க்கு எவ்வாறு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் நோய் வந்தால் நோய்க்கு சிகிச்சை செய்யுங்கள். விளங்குதா? அல்லாஹ் சுகமாக்குவான் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்க கூடாது. இப்படி செயலாக்கள் இருக்கிறான். ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு நோயை வைத்திருந்தால் அந்த நோய்க்கு கட்டாயமாக சிகிச்சையும் மருந்தையும் வைத்துத்தான் இருக்கின்றான். ஆனால் இரண்டு நோய்களுக்கு மருந்தே கிடையாது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எல்லாத்துக்கும் மருந்து தேட போகக்கூடாது. அந்த ரெண்டும் என்ன? ஒன்று மௌத்து, அதுக்கு மருந்தே கிடையாது. இன்னொன்று என்ன? வயோதிபம், அவர் வாலிபராக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோய்கள் அனைத்துக்கும் மருந்து இருக்கிறது. நோய் வந்தால் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லித் தருகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்குரிய சில மருந்துகளையும் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த மருந்துகளை நாம் பயன்படுத்துவது கிடையாது. நாம் நம்பிக்கையை இழந்து வாழுகின்றோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக அதில் நிறைய நோய்களுக்கு மருந்து இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு மருந்து சொல்லியிருப்பார்கள், அதுல 100 நோய்களுக்கு மருந்து சிகிச்சை இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அதுல ஒன்றுதான் இரத்தம் குத்தி எடுப்பது. அதே போன்று ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம். சுபஹான்ல, ஒரு நாளைக்கு 7 கருஞ்சீரகத்தை சாப்பிடுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறைய நோய்கள் போயிடும். அதே போன்று காளான் தெரியும் தானே? சுபஹானல்லாஹ், காளான் அதை பற்றி பின்னால் சொல்லுவார்கள் நபி அவர்கள். அதே போன்று தேன், இவைகள் அனைத்தும் பல நோய்களுக்கு மருந்து என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சிகிச்சை செய்யக்கூடிய வைத்தியங்களில் மிகச்சிறந்தது என்னவென்று சொன்னால் இரத்தம் குத்தி எடுப்பது. சிகிச்சை செய்யக்கூடியவைகளில் மிகச்சிறந்தது என்னவென்று சொன்னால் இரத்தம் குத்தியெடுப்பது. அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஹப்பத்தி சௌதா, இந்த கருஞ்சீரகம் இருக்கிறதே அது ஷிஃபாஉன் மின் குல்லி தாஇ, எல்லா நோய்களுக்கும் அதில் மறந்திருக்கிறது. நபி சொன்னா சந்தேகம் கொள்ளக்கூடாது. சந்தேகம் கொண்டீங்களா உங்களுக்கு நோய்க்கு என்ன செய்யாது, முதலாவது இஸ்லாத்து விட்டு மவுட்டாருவீங்க, நோயும் சுகமாக ரெண்டும் நடக்கும். அதனால நபி அவர்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் மறந்திருக்கேன்னு சொன்னா நான் நபி சொன்னதை கேட்டு சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். எனவே கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வாங்க, அதுல நிறைய நோய்களுக்கு மறந்திருக்கிற சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்ல சாம், மௌத்தை தவிர, மௌத்துக்கு மட்டும் அதுல மருந்து கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கம்அது மினல் மண், காளான் இருக்கிறதே அது அல் மண்ணு வஸ்ஸல்வா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தானே, அதில் நின்றும் உள்ள ஒன்றுதான் அந்த காளான் என்பது. அந்த காளானிலிருந்து இருக்கக்கூடிய சாரிக்கே அதை புளிஞ்சா தண்ணி வரும், அது கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய நோய்களுக்கு வைத்தியத்தை நபி அவர்களே சொல்லி தந்திருக்கிறார்கள், ஆனால் நாம் பொடுபோக்காக இருக்கின்றோம். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சிகிச்சை செய்ய வேண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதே போன்று சிகிச்சை செய்வதன் மூலமாக பாதிப்பு எதில் இருக்கிறதோ அதையும் தடுத்திருக்கிறார்கள் சொன்னார்கள். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்தானோ அதுல ஒரு காலமும் உங்களுக்கு நோய்க்கு மருந்து கிடையாது. அதுல நீங்க நோய்க்கு வைத்தியம் செய்ய போக கூடாது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நீங்கள் வைத்தியம் செய்ய போக கூடாது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள். அதுல உங்களுக்கு நோய்க்கு வைத்தியம் கிடையாது. அதுல ஒன்றுதான், உதாரணத்துக்கு நாம சொல்வதாக இருந்தால், இப்ப சூனியம் சூனியம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, சூனியத்துக்கு மறந்திருக்கு, அது வேற விஷயம், சூனியம் இருக்கு, ஆனா காஃபிர்களிடத்துல போய் அதுக்கு சிகிச்சையை செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆகுற வேலையை என்ன செஞ்சிருவாங்க. ரைட், அல்லாஹ் தடுத்ததுல என்ன நோய்க்கு மருந்து கிடையாது. அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி எங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் விரும்புகிறது. அதில் ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய அன்றாடம் தொழக்கூடிய ஐந்து வக்து, தொழுகை, நோன்பு, ஹஜ் கடமை, இவைகள் அனைத்திலும் எங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கிறது. உடற்பயிற்சியை இஸ்லாம் வரவேற்கிறது. அதில் ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கங்கள். அதே போன்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நாம் செய்யக்கூடிய பல வணக்கங்களில் எங்களுடைய நோய்க்கு மருந்து இருக்கிறது, அதில் ஒன்றுதான் உடற்பயிற்சி. அப்படிப்பட்ட வணக்கங்கள் என்னவென்பதை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒரு லிஸ்ட் ஒன்றே போடுகின்றார்கள். ஹஜ்ஜு, அதே போன்று நோன்பு, அதே போன்று தொழுகை, அதே போன்று பள்ளிக்கு நடந்து செல்வது, அதே போன்று நாம் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்வது, நோயாளியை நோய் விசாரிப்பது, நோய் அதாவது மரணித்தவர்களுடைய ஜனாசாவில் பங்கு கொள்வது, இப்படி ஜும்மா தொழுகைக்காக பர்ல தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு செல்வது, இவைகள் அனைத்திலும் எங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கிறது. அதன் மூலமாகவும் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குறைந்துவிடும் என்பதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாருங்க, நோய் வர முன் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு நபி அவர்கள் சில வழிகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், இதா சமிஅதும் பித்தாஊன் பி அரதின், எங்கேயாவது ஒரு இடத்துல கொள்ளை நோய் இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்தால், கொள்ளை நோய் என்ன தெரியும், எலி மூலமாக பரவக்கூடிய நோய்க்கு பேர் என்ன, கொள்ளை நோய், எலி மூலமாக தான் பரவும். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், எங்கேயாவது அப்படி கொள்ளை நோய் இருக்கின்ற உங்களுக்கு தெரிஞ்சா ஃபலா தத்குலுஹா, அதுக்குள்ள போய் நீங்க பூந்துறாங்க, அந்த இடத்துக்கு என்ன செய்யாருங்க, நீங்கள் போக வேண்டாம். வைதா வகா பி அர்தின், எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்துட்டேன்னு சொன்னா வஅந்தும் ஃபீஹா, அந்த ஊர்ல நீங்க இருந்து என்ன செய்ய வேண்டாம், வெளியேறி விடவும் வேண்டாம். ஒரு ஊர்ல இந்த நோய் வந்துட்டேன்னா அதுக்குள்ள நீங்க போகவும் வேணாம். எந்த ஊர்ல அந்த நோய் வந்துச்சோ அந்த ஆக்கள் வெளியிலையும் என்ன செல்ல வேண்டாம், செல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது நோயில்ல ஒட்டகத்தை கொண்டு வந்து நோயில்லாத ஒட்டகத்துடன் சேர்த்து விட வேண்டாம், அது நோய் பரவுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த நோய் வருவதற்கு முன்னால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று சுபஹானல்லாஹ்,
இது எங்களுக்கு புதிய செய்தியாகவும் இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லாம் எங்கட வீட்டோட சம்பந்தப்பட்ட செய்திகள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களோட பாத்திரங்கள் இருக்குதானே, அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் மூடி வச்சுக்கணும். அந்த காலத்தில் தண்ணீருக்காக வேண்டி ஒரு தோல் பாத்திரத்தில் தண்ணீரை வச்சிருப்பாங்க. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த தோல் பாத்திரத்தின் வாயையும் இறுக கட்டிவிடுங்கள். பாத்திரங்கள் என்ன செய்யுங்க, மூடி வைங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தின் வாயையும் என்ன செய்யுங்க, கட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தியை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், வருடத்தில் ஒரு நாள் இருக்கிறது, வருடத்தில் ஒரு நாள் இருக்கிறது, யாருக்கும் எந்த நாள் தெரியாது, பிரச்சனை தெரிஞ்சா அந்த நாளில் மூட்டு வேலையை பார்க்கலாம். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே வானத்திலிருந்து ஒரு நோய் வரும். எந்த பாத்திரம் எல்லாம் திறந்து வைத்திருக்கிறதோ, திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த நீருள்ள பாத்திரங்கள் எல்லாம் மூடாமல் இருக்கிறதோ, அதுல அந்த நோய் விழாமல் போகாது. சுபஹானல்லாஹ், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எனவே எந்த நாளென்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும், தண்ணியை மூடி வைக்க வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டும். எனவே எங்களுக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து நாம் நோய் வருவதற்கு முன்னால் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் இதில் நிறைய பேர் கவனீனமாக பொடுபோக்காக இருக்கின்றார்கள். எனவே நாம் எங்களுடைய வீடுகளிலே பாத்திரங்களை மூட வேண்டும். எல்லா பாத்திரம், நீர் பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, உணவு பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தையும் மூட வேண்டும். காரணம் என்ன, வானத்திலிருந்து கொள்ளை நோய் ஒன்று வருமா, அந்த நோய் யாரையாவது பாத்திரங்கள் திறந்திருந்தால் அதுல விழாமல் போக மாட்டாது. அப்ப எல்லா இடத்துக்கும் போகும். அதே போன்று நபியல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களில் ஒருவர் தண்ணீர் குடித்தால், தண்ணீர் என்ன, தண்ணீர் மட்டுமில்லை, என்னத்தை குடித்தால், குடித்தால் அந்த பாத்திரத்துல ஊதாதுங்க. சில ஆக்கள் சுட சுட தண்ணீர் டீயை கொண்டு வந்து எடுக்கொண்டிருப்பார், அவர் நோயை என்ன செய்யறாரு, உருவாக்குறாரு நோய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊத வேண்டாம். வைதா அதல் ஹலா, அதே போன்று நீங்கள் மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் உங்களுடைய மர்மஸ்தலத்தை நீங்கள் வலது கையால் தொட வேண்டாம். சுபஹானல்லாஹ், தொட்டா அதுல பாதி பிரிக்கின்றது நபி அவங்க சொல்றாங்க, என்ன தெரியாது. எனவே இடது கையால தான் நாம் என்ன செய்யணும், சுத்தங்களை செய்ய வேண்டும். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒன்றை சொல்லியிருக்காங்க, அதோட முடிய போகுது. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வைத்தியம் வைத்தியம் என்று சொல்லி நிறைய பேரை பைத்தியகாரராக்கிட்டாங்க. பாருங்க, அதாவது எல்லாரும் வைத்தியர் தான், எல்லாரும் வைத்தியர் தான், நோய் வந்தா எல்லாரும் நோய்க்கு வைத்தியம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பாருங்கள், என்னவென்று சொன்னால், யாருக்காவது நோய்க்கு வைத்தியம் செய்வதற்கு தகுதி இல்லாமல், தகுதி இல்லாமல் ஒருவர் ஒருவருக்கு வைத்தியம் செய்து அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்புக்கு முழுக்க பொறுப்பு அவர் தான் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளில் அவர் என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். சிலாக்கள் டாக்டர் டாக்டர் பொய் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, சிகிச்சை செய்யறாங்க. அதே போல சிலாக்கள் ஓதி பார்க்கிற அந்த வேலை செய்யற இந்த செய்த சூனியம் வெட்டு என்ன செய்யறாங்க, சில பொய்யான காரியங்களை செய்யறாங்க. அதுக்குத்தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, மன் தத்தப்பவ வலம் யுலம் மின்ஹு திப்புன், யாராவது நோய்க்கு வைத்தியம் செய்கிறார், ஏற்கனவே அவருக்கு நோய்க்குரிய மருந்து என்னவென்று தெரியாமல் என்ன செய்கிறார், வைத்தியம் செய்கிறார். அப்படி செஞ்சு அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ஃபஹுவ லாமினுன், அவர்தான் அதற்கு முழு பொறுப்புதார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நோய்க்கு உலகத்திலே அல்லாஹ் பல நோய்களை படைத்திருக்கின்றான், அதற்கான சிகிச்சையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அதனை உரியவிடம் சென்று நாம் அதற்கான சிகிச்சையை பெற வேண்டும். எங்களுக்கு அதாவது குறைந்த விலையில் மருந்து தருகிறார் என்பதற்காக வேண்டி நாம் எங்களை நாசத்துக்குள் ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.